நம்பினோர் கெடுவதுண்டு. சித்திரம் எழுதியவர் சந்தோஷினி.
சார் வணக்கம். சார்
வணக்கம். என்ன வேணும் உங்களுக்கு?
சார், இந்த வீட்டு மன விற்பனை அலுவலகம் இதானே?
ஆமா, வீட்டு வசதி வாரியத்தோட அலுவலகம் இதுதான். இதுலதான் அரசோட வீட்டு மன விற்பனையோட பகுதி. உங்களுக்கு என்ன வேணும்?
சார், இப்போ வீட்டு மன விற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்திருக்கேன் சார்.
அப்படியா?
ஆமா சார். எவ்வளவு பணம் கட்டணும்?
உடனே எல்லாம் வீட்டு மன உங்களுக்கு கிடைக்காதுங்க.
என்ன சார் சொல்றீங்க?
முதல்ல நீங்க ஒரு மனு எழுதி கொடுக்கணும், அதை நாங்க குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்போம். அதுல உங்க பேரு வந்தா உங்களுக்கு வீட்டு மன கிடைக்கும்.
ஏன் சார் பணம் கட்டினா கிடைக்காதா?
அதெல்லாம் அரசாங்க முறைப்படிதான் சார் நடக்கும். பணம் கட்டினா உடனே கிடைக்காது.
சார், எனக்கு பணம் கட்டின உடனே கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க சார்.
இத பாருங்க, இது வரைக்கும் 3000 பேர் மனு கொடுத்திருக்காங்க, இருக்கிறது 300 வீட்டு மனுங்க. இப்படி எல்லாருக்கும் பணத்தை வாங்கிட்டு கொடுக்கணும்னா முடியுமா?
சார், ஒரு வீட்டு மனையோட விலை எவ்வளவு சார்?
40,000 ரூபாய்.
மேற்கொண்டு பணம் கொடுத்தா அந்த குலுக்கல்ல நம்ம பேரு வர மாதிரி செய்வீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
யோ, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. உனக்கு வீட்டு மனை தேவைனா மனு எழுதி கொடுத்துட்டு போ, இல்லனா இடத்தை காலி பண்ணு, நிறைய வேலை இருக்கு.
சார், சார்.
யாருப்பா? என்னையா கூப்பிட்ட?
ஆமா சார், உங்களையே தான் சார் கூப்பிட்டேன்.
ஓஹோ, ஆமா, என்ன விஷயம்?
உங்களுக்கு வீட்டு மனை வேணும்னு அந்த எழுத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன்.
ஓஹோ, அப்படியா? ஆனா அவரு தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு.
அவரு எப்பயுமே அப்படிதான் சார், விவரம் தெரியாத மனுஷன்.
ஆஹா, ஆமா. நீ எங்க வேலை பாக்குற?
இந்த வீடு எல்லாம் விநியோகம் பண்றாருங்களே மேலாளர், அவர்கிட்ட வேலை பாக்குறேன்.
என்னது, மேலாளர் கிட்டயா?
ஆமா சார், எங்க மேலாளர் கையெழுத்து போட்டுட்டாருன்னா உங்களுக்கு வீட்டு மனை கிடைச்ச மாதிரி.
உண்மையாவா சொல்ற?
உண்மைதான் சொல்றேன், நிஜமா தான் சொல்றேன். ஆமா சார்.
இல்லப்பா, என்னமோ அந்த குலுக்கல் அது இதுன்னு அவரு சொன்னாரு.
ஆமா சார், அதுவும் உண்மைதான் சார். ஆனா குலுக்கல்ல உங்க பேர் வரலன்னா கூட எங்க மேலாளர் நினைச்சாருன்னா உங்களுக்கு வீட்டு மனை கிடைச்சிடும். ஏன்னா எங்க மேலாளர் தான் அந்த வீட்டு மனைகளை ஒதுக்கிறதுக்கு கையெழுத்து போடுறவரு.
அப்படியா? ஏம்பா, எனக்கு வீட்டு மனை கிடைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு செய்வியா?
செய்யலாம், ஆனா அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவாகுமே.
பரவாயில்லப்பா, எவ்வளவு செலவாகும் சொல்லு.
20,000.
என்னது, 20,000?
பின்ன ஒரு மன அரசாங்கத்தோட விலை 40,000, மேற்கொண்டு 20,000, ஆக மொத்தம் 60,000 தான் ஆகுது. இந்த இடத்தை நீ வாங்கி வித்தாலே இப்பவே 1,00,000 ரூபாய்க்கு விலை போகும், தெரியுமா?
அப்படியா?
என்ன அப்படியா வாயா புலக்கற?
உண்மையா சொல்ற?
உண்மைதான்ப்பா. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? முடிஞ்சா பாருப்பா, இல்லன்னா விட்டுருப்பா. அத அந்த அம்மா நிக்கிறாங்க பாரு, வருஷத்துல அவங்களே கேட்டாங்க. இதப்பா, பணம் கொடுத்தாலும் இடம் கிடைக்கிறேன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். நீங்க என்னடா? சரி சரி, நீ கிளம்பா, நீ
கிளம்பா.
அப்புறம்
அதுக்குள்ள இப்படி பேசினா எப்படி?
பின்ன என்ன சார் பின்ன? பாவம், ஏதோ நீங்க அந்த எழுத்தர்கிட்ட கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருந்தீங்களே, உங்க மேல பரிதாபப்பட்டு கேட்டேன். நீங்க என்னமோ நான் உங்களும் ஏமாத்திரமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே.
இல்லப்பா,
அப்புறம் சொல்லு சொல்லு.
பணம் 20,000 கேக்குறது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு யோசனை பண்ற, அதுதான். பணம் கொடுத்தா கட்டாயமா வீட்டு மனை கிடைக்கும்ல
சார்? உங்களுக்கு வீட்டு மனை கட்டாயம் உண்டு. நீங்க நாளைக்கு பணத்தோட வாங்க. நீங்க ஒரு மனுவை எழுதி கொண்டு வந்து எங்க மேலாளர்கிட்ட கொடுங்க.
நான் மனுவை எழுதி ஏற்கனவே கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டீங்களா? அப்ப அந்த மனுவோட என்ன எழுதி என்கிட்ட கொடுங்க, பணத்தை என்கிட்ட கொடுங்க.
சரி,
அப்படியே நாளைக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுப்பா.
சரிப்பா. ஆமா, உன் பேர் என்ன?
முத்து சார், முத்து. இங்க முயற்சி முத்துன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சார்.
அது என்னப்பா முயற்சி முத்துன்னு ஒரு பேரு?
முயற்சி செஞ்சா முடியாதது ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார்.
சரியா தான்ப்பா பேர் வச்சிருக்கிற நீ, முயற்சி முத்து. நான் நாளைக்கு பணத்தோட வர்றேன்.
மனு நம்பர் மறந்துடாதீங்க.
மறக்க மாட்டேன்பா.
முக்கியமா என்ன பார்த்து கொடுக்கணும் பணத்தை?
ஆகட்டும் ஆகட்டும். வனஜா, வனஜா.
என்னங்க?
அப்பா, ஒரு வழியா வீட்டு மனம் நமக்கு வந்தாச்சு.
என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே.
நமக்கு வீட்டு மனம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டேன்னு சொல்றேன்.
அது எப்படிங்க?
அந்த வீட்டு மனைங்களுக்கு ஒதுக்கீடு செய்யற மேலாளர் மூலமா நமக்கு வீட்டு மனம் கிடைச்சிரும்னு சொல்றேன்.
அப்படிங்களா? அவரை உங்களுக்கு தெரியுமா?
அவரை எனக்கு தெரியாது வனஜா, ஆனா அவரோட உதவியாளர் எனக்கு நல்லா பழக்கமாயிட்டாரு. அவர் மூலமா நமக்கு கிடைச்ச மாதிரி தான்.
ஏங்க, பணம் கட்டினா குடுப்பாங்கன்னு சொன்னீங்க.
ஆமா வனஜா, நான் கூட அப்படித்தான் நினைச்சேன், போன. ஆனா அவங்க கிட்ட நாம முதல்ல மனு கொடுக்கணுமா, அப்புறம் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்களா, அதுல நம்ம பேர் வந்தா தான் நமக்கு வீட்டு மனம் கிடைக்குமா? அது நடக்கிற காரியமா?
ஏங்க, குலுக்கல்ல நமக்கு கிடைக்காதா?
கிடைச்சா தான் உண்டு. ஏன்னா 300 வீட்டு மனைங்களுக்கு இது வரைக்கும் 3000 பேர் மனு கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம பேரு எங்க வரப்போகுதுன்ற சந்தேகம் தான் வேற என்ன.
சரிங்க, இப்ப நமக்கு வீட்டு மனை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பணம் தரணுமா?
பின்ன சொந்தக்காரன பணத்தை கொடுத்தா வட்டி கேட்டு வாங்குற காலம் இது. அப்படி இருக்கும்போது தெரியாத ஆளு நமக்கு எப்படி சும்மா வேலை செய்வா?
ஆமா, நம்ம எவ்வளவு தரணும்?
20,000 ரூபா.
என்னது, 20,000?
ஆமா வனஜா.
ஏங்க, வீட்டு மனைக்கு 40,000, இதுக்கு 20,000. அப்படின்னா 60,000 கொடுத்து நாம அந்த இடத்தை வாங்கணுமா?
என்ன பேசுற நீ, இன்னும் உலகம் தெரியாம இருக்கிற? நாம வாங்க போற வீட்டு மன பகுதியில இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் விலை 500,000 ரூபாய் ஆகும், தெரியுமா? இது அரசாங்கத்தோட விற்பனைங்கிறதுனால நமக்கு கம்மி விலையில கிடைக்குது. அந்த இடத்தை நாம வாங்கி வித்தாலே 100,000 ரூபாய் போகுமா, தெரிஞ்சுக்க.
சரிங்க, அதுக்காக 20,000 ரூபாய் லஞ்சமா கொடுத்து வாங்கணுமா?
என்ன வனஜா, இல்லன்னா நமக்கு இடம் கிடைக்காதே.
இங்க பாருங்க, நமக்கு இந்த வீடே போதாதா?
நமக்கு போதுவானஜா, ஆனா நம்ம ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நாளைக்கு ஆளுக்கு ஒரு வீடுன்னு இருந்தா தானே வசதியா இருக்கும்.
ஏங்க, அவனுங்க வாங்கணும்னா வாங்கிக்கிறானுங்க.
வனஜா நீ புரியாம பேசுற. இப்போ 60,000 பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வாங்கும் போது அதுவே 6,00,000 விக்குமோ 60,00,000 விக்குமோ யாருக்கு தெரியும்? அவனுங்க ஏன் அந்த நேரத்துல கஷ்டப்படணும் சொல்லு பாக்கலாம்.
எனக்கு என்னவோ 20,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அந்த ஆளு உங்களை ஏமாத்த போறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏங்க, மனு கொடுத்துருக்கோம் இல்ல, நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நமக்கு வீட்டு மனை கிடைக்குது.
அட நீ சும்மா இருவனஜா, உனக்கு விவரம் பத்தாது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், விடு.
என்னவோ செய்யுங்க, நான் சொல்றத என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க?
ஏம்பா முத்து, ஒன்னதான் தேடி இருக்கிறேன்.
வாங்க சார், வாங்க சார். இப்பதான் சார் இங்க மேலாளர் வெளியே போனாரு. அதான் ஒரு டீ குடிக்கலாமே அப்படின்னு சிற்றுண்டி விடுதிக்கா போனேன்.
அப்படியா? ஆமா, எப்ப வருவாரு?
தெரியலையா சார். நீங்க பணம் கொண்டு வந்திருக்கீங்களா?
கொண்டு வந்திருக்கேன்.
சரி 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 சரி, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கேன்டீன்ல போய் ஒரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நான் அதுக்குள்ள போய் மேலாளர் எப்ப வருவார் என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரித்து ஓடி வந்துடுறேன். என்ன சார் பண்றது, எப்ப வருவார்னே தெரியலையே.
எப்ப வருவார் அவரு?
அதான் 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 தெரியலையே, சொல்ல முடியாதாமே. ஏன்னா அடுத்த வீட்டுமான விஷயமா வெளியே போயிருக்காராம். இன்னைக்கு வந்தாலும் வருவாரா, நாளைக்கு வந்தாலும் வருவாரா, வராமலும் போவாரா, என்ன பண்றதுன்னே புரியலையே.
என்ன பாயுது, என்ன பண்றது?
நீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த பணத்தை அப்படியே கொண்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வந்துருங்க.
ஏம்பா, ஆனா அந்த வீட்டு மனை இன்னைக்கு கடைசி நாள் ஆச்சப்பா.
அதான் சார், அதான் எனக்கு புரியல. அதுக்குதான் இன்னைக்கு உங்களை எப்படியாவது மேலாளர்கிட்ட கூட்டிக்கிட்டு போய் உங்க கையாலேயே பணத்தை அவர் கையில கொடுக்க வைக்கலாம்னு பார்த்தனே. இல்லையே இல்லையே, நீங்க வரதுக்குள்ள அவர் வெளியே போயிட்டாரு. ஒண்ணுமே புரியலையே. நான் பணத்தை வாங்கி வச்சுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மேல நம்பிக்கை வரணும்.
என்ன முத்தினி, உங்க நம்பிக்கை இல்லாம இல்ல? இந்த பணம் எனக்கு எப்படியாவது இந்த வீட்டு மனம் கிடைக்கிறதுக்கு நீ ஏற்பாடு செய்ப்பா.
சரி சொல்லிட்டீங்க, கொடுங்க. சரி, நானே மேலாளர்கிட்ட சொல்லி கொடுத்துறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்.
என்னப்பா?
உங்களை என் சித்தப்பான்னு மேலாளர்கிட்ட சொல்லிடுவேன். நீங்க வந்து அனாவசியமா எதுவும் யார்கிட்டயும் பேசக்கூடாது.
நான் வந்தா உன்னைத்தான் தேடுவேன்.
நீங்க எதுக்கு வர்றீங்க? இல்ல எதுக்கு வரீங்க? மனுவுலதான் உங்க வீட்டு விலாசம் இருக்குல்ல, உங்க வீட்டை தேடியே உங்களுக்கு கடிதம் வந்துடும்.
அவ்வளவுதானே? அதுவும் சரிதான். ஆமா, எவ்வளவு நாள்ல கடிதம் வரும்?
குலுக்கல் ஒரு 10 நாள் இருக்கு, இன்னும் 2 வாரத்துல உங்களுக்கு தகவல் வந்துடும். தகவல் எல்லாம் எதுக்கு சார்? வீட்டு மன உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான், அதுக்கு பணத்தை தயார் செய்யுங்க.
அதுவும் சரிதான். அப்ப நான் புறப்பட்டுமா?
செய்யுங்க சார், போயிட்டு வாங்க.
முத்து, பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரமா இருப்பா?
எவ்வளவு பொறுப்பு உங்களுக்கு!
என்ன, திருடங்கள் அதிகமா இருக்கிறாருங்க.
ஆமா, ஜாக்கிரதை.
அதெல்லாம் தான் சொல்றேன்.
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போயிட்டு வாங்க.
என்ன வனஜா, அந்த முயற்சி முத்து சொன்ன தேதிய பார்த்தா நேத்துக்கே வீட்டு மன தகவல் வந்துருக்கணுமே, இன்னும் வரலையே.
எங்க வரலன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன? அந்த முயற்சி முத்துவுக்கு அக்காவா தங்கச்சியா? பின்ன என்னங்க? நான் அப்பவே சொன்னேன், யாரையும் நம்பி பணத்தை குடுக்காதீங்கன்னு. தலை தலையா அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா? இப்போ அவன் என்ன ஆனானோ, நம்ம பணம் என்ன ஆச்சோ?
இந்த பாரு வனஜா, அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. ஆமா
ஆமா, இந்த நம்பிக்கையிலேயே இருங்க. வேறொருத்த நம்ம பணத்தை கொண்டுகிட்டு போயிட்டான்.
சும்மா வனஜா.
ஏன், கேட்கவே பயமா இருக்கா? நீங்க கொடுத்த பணத்துக்கு எனக்கு அந்த மன மட்டும் கிடைக்கலன்னு வச்சுங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு.
அழாத வனஜா, அழாத. நான் விடும்னா போயிட்டு அவனை பாத்துட்டு வரட்டுமா?
போஸ்ட்.
என்னவா இருக்கும் இங்க பாத்திய வனஜா? நமக்கு மன கிடைச்சிருக்கு.
என்ன சொல்றீங்க?
ஆமா வனஜா, நமக்கு வீடு கிடைச்சிருக்கிறதா தபால் வந்திருக்கு.
எங்க?
இந்தா இத படிச்சு பாரு.
ஆமாங்க, வீடு கிடைச்சிருக்கு. இது உண்மைதானா?
உண்மைதான் வனஜா, உண்மைதான்.
போடா
வனஜா, நான் இப்பவே போய் மீதி 40,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே அந்த முயற்சி முத்துவையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன்.
சரிங்க.
சார், சார்,
என்னையா
இந்த முயற்சி முத்து?
ஓ, நீயும் முயற்சி முத்துவை தேடிக்கிட்டு தான் வந்தியா?
ஆமா சார்.
அப்படின்னா அங்க நிக்கிறாங்களே, அந்த கூட்டத்தோட போய் நில்லுங்க.
என்ன சார் சொல்றீங்க?
நீ முயற்சி முத்து கிட்ட ஏதாவது காசு கொடுத்தியா?
ஆமா சார்.
எவ்வளவு கொடுத்த?
20,000 ரூபாய் கொடுத்தேன் சார்.
அப்ப அந்த பணம் அவ்வளவுதான்
சார்?
ஆமா ஐயா, உன்ன மாதிரி முயற்சி முத்து கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க மத்தபடி அவனுக்கு இந்த அலுவலகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பரவாயில்லையா, எத்தனை பேர்கிட்ட பொய் சொல்லி சம்பாதிச்சிருக்கான். கில்லாடியான ஆள் தான் அவன்.
அப்படியா சார்? அப்படின்னா இது இந்த கடலாசிய பாருங்க சார், இதுவும் பொய்யா சார்?
கொடுங்க. இல்லையா, இது உண்மைதான். இதுல எங்களோட அலுவலக முத்திரை இருக்குல்ல, குலுக்கல் முறையில உனக்கு வீடு கிடைச்சிருக்கியா?
அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார்.
பரவாயில்லையா, உனக்கு வீடாவது கிடைச்சது. பாவம் இவங்கள பத்தியா?
ஆமா சார. 40,000 ரூபாய் எங்க கட்டணும்?
அதோ அந்த கவுண்டர்ல போய் கட்டுங்க.
சரி சார், ரொம்ப நன்றி சார். பாத்தியா வனஜா, இப்படியும் சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க.
உங்களை மாதிரி பல பேர் இருக்கிறப்ப முயற்சி முத்து மாதிரி சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க.
என்ன வனஜா சொல்ற நீ?
நான் அப்பவே சொன்னேன், யாரையும் நம்பாதீங்கன்னு. கேட்டீங்களா? நமக்கு குலுக்கல் முறையில வீடு கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா வேண்டான்னு சொன்னேன். அதையாவது கேட்டீங்களா? இல்லையே. குறுக்கு வழியில வீடு வாங்கணும்னு உங்க மூளைய குறுக்கு வழியில செலுத்தினீங்க. அதே குறுக்கு வழிய பயன்படுத்தி அந்த முயற்சி முத்து உங்களை மாதிரி நிறைய பேரை ஏமாத்திட்டு போயிட்டான்.
வனஜா,
குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி நிறைய பேரு அவங்க கிட்ட உள்ளதையும் இழந்துட்டு நிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வேணும்னா முயற்சி முத்து வசதியா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் நிக்கத்தான் போறான்.
நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும் என்பதை நம்மில் பலர் மறந்து விடுகின்றோம். எனவே குறுக்கு வழியிலாவது அதை அடைந்தே தீர வேண்டும் என்று முனைந்து குறுக்கு வழியில் செல்லும் போது ஏமாற்றம் என்னும் பள்ளத்தில் விழுந்து நம்மிடம் இருப்பதையும் இழந்து விடுகின்றோம். எனவே எந்த சூழ்நிலையிலும் குறுக்கு வழியில் ஆதாயம் தேட நினைக்காமல் நேர்வழியில் நடைபோடுவோம். நம்பினோர் கெடுவதுண்டு சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் சந்தோஷினி. இதில் பங்கு பெற்றவர்கள் அவ்வைதாசன், சர்தார்ஜி, ஸ்ரீஹரி, பிருந்தாதேவி.